தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, நம்ம இன்னைக்கு சந்திக்க போறது ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியிலேருந்து வந்திருக்கிற கரும்பு சாகுபடியாளரை. இவர் வந்து ரொம்ப வருஷமாக கரும்பு சாகுபடி பண்ணி நாட்டு சக்கரை எடுத்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு. இவரோட அனுபவங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வணக்கங்க.
வணக்கமுங்க. பாமா வெங்கடாசலபதி, ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பக்கத்தில் இங்கே பாப்பாங்கட்டூர். நாங்கள் வந்து 20-25 வருஷமாக நாங்கள் கரும்பு சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். கரும்பு சாகுபடி நிலத்தை பார்த்தீங்கன்னா, கிணத்தை நம்பி இல்லாமல் கீழ்பவானி பாசன திட்டம், தடப்பள்ளி பாசன வாய்க்கால் பாசன திட்டத்தில் நாங்கள் பெருமளவில் கரும்பு சாகுபடி செய்கிறோம். குறிப்பாக தடப்பள்ளி வாய்க்கால், கீழ்பவானி வாய்க்காலில் கரும்பு பயிரிட காரணம் வந்து தண்ணி எங்களுக்கு ஓரளவு கிடைக்கிறது. நெல் சாகுபடிக்காக 2 போக 10 மாதம் விட்டாலும் கூட எங்களுக்கு தடப்பள்ளி பாசனத்தில் 40 மைல் கடைமடையில் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு தண்ணி வாரத்தில் 1-2 நாள் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் கரும்பு சாகுபடினால வாரத்தில் 1-2 தண்ணி பாய்ச்சினா கூட கரும்பு நல்ல மகசூல் கிடைக்கிறது. அதனால் நாங்கள் கரும்பு சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோங்க.
சரிங்க, கரும்பு சாகுபடியில் வந்து இப்போ உங்கள் ஈரோடு மாவட்டத்தில் வந்து 100 டன் எடுக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க. 100 டன் எடுத்த விவசாயிகளோட சங்கம்னுலாம் கூட அமைச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குது? இந்த 100 டன் மகசூல் கிடைக்கணுன்னாக்கா என்ன தொழில்நுட்பம் நம்ம பின்பற்றணுங்க?
நம்ம அதிக மகசூல் எடுக்கணும்னா பயிர் இடைவெளி ரொம்ப முக்கியமுங்க. அதாவது என்னென்னு சொன்னால், முந்தையெல்லாம் நாங்கள் 2.5 அடி பார் போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து கரும்பினுடைய எடை வந்து 1.5 கிலோ 3/4 கிலோ கூட குறைவாக தெரிஞ்சுங்க. இப்போ 5 அடி பார் 4 அடி பார் இடைவெளி போடுறதுனால வந்து கரும்பினுடைய வெயிட்டு அதிகமாக கிடைக்குதுங்க. 1 கிலோ 1.5 கிலோ ஒரு கரும்பு கிடைக்குதுங்க. அதாவது 60,000 ஒரு கரணைகள் நடவு செஞ்சால் ஒரு கரும்பு 1.5 கிலோ வந்துச்சுனாங்க. 60,000 பரு நட்டுனோம்னா 1.5 கிலோன்னு சொன்னால் 90 டன் மகசூல் வந்து எங்களுக்கு கிடைக்குது. இந்த 90 டன் மகசூல் காரணம் வந்து நல்ல மண் வளம் நல்லா இருக்குன்னு. அதாவது தொழு உரம் அடியுரமாக வந்து குப்பை உரங்கள் அதிகளவில் இட்டால் தான் இப்போ வந்து பயிர் வந்து நல்லா செழுமையாக வளருது. அதோட ரசாயன உரங்கள் நாங்கள் இடுறோம். அதனால் வந்து கரும்பு மகசூல் அதிகமாக கிடைக்குது. அதோடு இயற்கை உரங்கள், பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ் பயிரெல்லாம் மற்ற அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இடைவெளி பெரும்பாலும் வந்து கரும்பினுடைய அதிக மகசூல் காரணம் இடைவெளி தான் மிக முக்கியமான காரணமுங்க. அதோட அப்புறம் நீர் வளம், தண்ணி வந்து 1 வாரம் 10 நாளைக்கு 1 முறை நாங்கள் கண்டிப்பாக அது கட்ட வேண்டும். அதுபோக இந்த கரும்பு சோகையெல்லாம் இப்போ வந்து நாங்கள் தீ வச்சு எரிக்காமல் அந்த மூடாக்கு முறையில் கரும்பு நடவு பண்ணிவிட்டு அது மூடாக்கு முறையில் கரும்பு சோகையை அப்படியே மேலே முழக்க பரப்பி விடுறதுனால இந்த களை தொந்தரவு வந்து பெரும்பாலும் கட்டுப்படுகிறது. அதனால் வந்து கரும்பு மகசூல் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க.
சரிங்க, இப்போ கரும்பில் வந்து பொதுவாக என்னென்ன இருந்ததுனாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் எந்த முறையில் வந்து சாகுபடி பண்ணுறீங்க? இடைவெளி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இப்போது புதுசாக வந்து நாற்றுக்கள் தனியாக உற்பத்தி பண்ணி அதை நடவு போடுறதுங்கிற முறைகள்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஒரு பூச்சி தாக்குதலோ அல்லது நோய் தாக்குதலோ இல்லாமல் இருக்கிறதுக்கான ரகங்கள், அதை தடுக்கிறதுக்கான முறைகள், இதெல்லாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க?
பொதுவாக முந்தையே சொன்ன மாதிரிங்க, இந்த இடைவெளி அதிகப்படுத்தியிருக்கிறோமுங்க. அப்புறம் இந்த கரும்பு சோகை பரப்புகிறோம். அப்புறம் வந்து இயற்கை முறையில் இந்த ஒட்டுண்ணியெல்லாம் விட்டுட்டு இருக்க, ட்ரைகோடர்மா இதெல்லாம் வந்து விடுறதுனால வந்து பூச்சி நோய் தாக்குதலுடைய அளவு குறைவாக இருக்கிறது. அப்புறம் வந்து இந்த கரும்பு நடவுல வந்து கரும்பு நடவு விட இப்போ வந்து புதிதாக வந்து இப்போ கரும்பு நாற்று விட்டு நடவு முறை வந்திருக்கிறது. ஒரு கரணையும் முளைக்க வச்சு அது 30 நாள் கழித்து நடவு செய்கிறதுனால வந்து நம்மளுக்கு 1 மாதம் வந்து வயலில் ஆகின்ற காலம் வந்து மீதமாகிறது. நம்ம நிலையில் தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். அது விவசாயிகள் பெரும்பாலும் வளர்க்க இயலாத நிலையில் வந்து இது மாதிரி ஒரு நிறுவனங்கள் மூலமாக தனியார் வந்து நாற்றுகளை உற்பத்தி செய்து 1 செடி 1.50 ரூபா 1.25 ரூபா என்ற அளவில் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது வந்து இன்னும் பிரபலமாகலைங்க எங்கள் பகுதியில். அப்புறம் ரகத்தை பொறுத்தளவு 353, சிஓசி 671, 63 சைப்பர் 4, மாண்டியா இந்த ரகங்களை நாங்கள் பயிரிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு வந்து 353 ரகம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து எங்களுக்கு நாட்டு சர்க்கரையில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கிறது. அப்புறம் தண்ணீரையும் வறட்சியை தாங்கி வருகின்றது 353 63 சைப்பர் 4. சர்க்கரை ஆலைக்கு வெட்டப்படுங்கிற போது நல்ல வெயிட்டு கிடைக்கிறது 63 சைப்பர் 4. சர்க்கரை மகசூல் வந்து 353 ரகத்தில் அளவுக்கு மற்ற ரகங்களில் கிடைக்காதனால நாங்கள் அதிக அளவில் நாட்டு சர்க்கரைக்காக 353 ரகம் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நாட்டு சர்க்கரை அப்படிங்கும்போது உங்களுக்கு அதற்கான விற்பனை வாய்ப்புகள் இருக்குங்களா?
விற்பனை வாய்ப்புகள் என்று சொன்னால் எங்களுக்கு மிக அருகாமையிலேயே கவுந்தப்பாடி, சித்தோடு இரண்டு சர்க்கரை விற்பனை கூடங்கள் இருக்கின்றது, தனியார் மண்டிகளும் இருக்கின்றது, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கின்றது, பஞ்சாமிரத்துக்கு பயவற்ற பழனி தேவஸ்தானத்திற்கு கூட கவுந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துங்களில் மட்டும்தான் வாங்கி செல்கிறார்கள். இதனால் எங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு மூட்டைக்கு 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் எங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கின்றது. மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வதை விட பழனி பஞ்சாமிரத்துக்கு கொடுத்தால் எங்களுக்கு நல்ல தரம் இருக்கிற காரணத்தால் பஞ்சாமிரத்துக்கு எடுக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு மூட்டைக்கு குறைஞ்சது 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயிலிருந்து அதிக விலை கிடைக்கிறது. அப்புறம் எங்கள் சுற்று வட்டார பகுதியிலே கரும்பு அதிக அளவிலே சாகுபடி செய்வதால் கவுந்தப்பாடி சித்தோடு விற்பனை கூடங்கள் இருக்கிறனால வந்து எங்களுக்கு விற்பனையில் எந்த பிரச்சனையும் இல்லை. மிக தூரம் இல்லைங்க, கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டியது இல்லைங்க. கவுந்தப்பாடி சுற்றிப்பதி, கவுந்தப்பாடி, கோபி, சத்தியமங்கலம் இந்த பகுதியிலிருந்தும் மற்றும் மைசூரிலிருந்தும் கூட சர்க்கரைகள் விற்பனைக்கு வருகின்றது. ஆனால் சர்க்கரை விற்பனை வந்து நாட்டு சர்க்கரைக்கு பெயர் பெற்ற கவுந்தப்பாடி சித்தோடு பகுதிகளில் வியாபாரம் செய்வதற்கு எங்களுக்கு விற்பனையில் எந்தவித பிரச்சனையிலும் இல்லை. அதனாலேயே நாங்கள் உற்பத்தி செய்த சர்க்கரையை விற்பனையில் பிரச்சனை இல்லாத காரணத்தால் நாங்கள் பெருமளவு அதிக அளவிலே கரும்பு சாகுபடி செய்து நல்ல விளைச்சலும் கிடைக்கின்றது. விற்பனையிலும் நல்ல விலை கிடைப்பதால் நாங்கள் கரும்பு சாகுபடியை பெருமளவு செய்து வருகிறோம்.
சரிங்க, இப்போ வந்து கரும்புக்கு வந்து அறுவடை கருவிலாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை தான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த கருவிகள், அறுவடை கருவிகள் பயன்படுத்துறதுக்கோ அல்லது கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது கருவிகள் பயன்பாடு இருக்குங்களா?
கரும்பு சாகுபடியை பொறுத்தளவுங்க உழவு வந்து நாங்கள் ரொட்டாவேட்டரில் ஓட்டிக்கிறோம். கரும்பு கட்டையை வந்து அழிக்கிறதுக்கு முந்தையெல்லாம் நாங்கள் மாட்டில் ஆட்களை வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இயந்திரங்கள் மயமாக்கின பின்னாடி இந்த ரொட்டாவேட்டர் மூலம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் பார் கலப்பை இருக்குதுங்க. பார் வந்து டிராக்டரில் 3 பார் 4 பார் ஓட்டுற அளவுக்கு இருக்கின்றது. அப்புறம் நாங்கள் கால்நடையிலேயே மாட்டேர்லேயே வந்து மரக்கலப்பை, பார் கலப்பை கொண்டு நாங்கள் பார் ஓட்டுகிறோம். அப்புறம் அறக்கலை வெட்டும்போது 70-90 அறக்கலை மாறும்போது டிராக்டரில் 5 அடி பாராக இருந்தால் அது வந்து வயல் வந்து பெரிய அளவில் பரந்த அளவில் இருந்தால் அந்த டிராக்டர் பயன்படுத்தும் போது மாட்டிலே கூட இந்த பார் ஓட்டுகிற தன்மையை பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக வந்து கரும்பு அறுவடை வந்து சர்க்கரை ஆலைகளுக்கு மட்டுமே இந்த கரும்பு அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். மற்றபடி நாங்கள் நாட்டு சர்க்கரை தயாரிப்பதற்கு சர்க்கரை சின்ன என்ஜின், சிறிய கிரஷர் மூலமே நாங்கள் பயன்படுத்தி கொப்பரை மூலமே காய்ச்சி தான் நாங்கள் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்கிறோம். அதனால் உழவு கருவி, பார் ஓட்டுதல், அறுவடை இந்த மூன்றுக்கு மட்டுமே இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம்.
இப்போது எல்லாத்தையும் விட முக்கியமாக வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலுமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கரும்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய வேணும் இல்லைங்களா? அதனால நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கீங்களா? எப்படிங்க அந்த தண்ணீர் தேவையை எப்படி சமாளிக்கிறீங்க?
தண்ணீர் தேவை கடந்த காலம் நாங்கள் வாய்க்கால் பாசனத்தின் போது தண்ணி பிரச்சனை தெரியலிங்க. இந்த ஆண்டு தடப்பள்ளி அரக்கன்கோட்டையில் 4-5 மாதங்கள் தண்ணி வந்தது. அந்த 5 மாதங்கள் போக மற்ற 2 மாதங்கள் ஒரு 10-20 நாள் இடைவெளியில் தான் ஒவ்வொரு தண்ணீர் நாங்கள் பாய்ச்ச முடிஞ்சது. அப்படி இருந்தும் ஒரு 80% மகசூல் நாங்கள் எடுத்தோம். காரணம் என்னவென்று சொன்னால் தண்ணியை இல்லாத காலத்திலே நாங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது ஒரு பார் விட்டு ஒரு வால் நீர் பாய்ச்சுதல், அப்புறம் சொட்டு நீர், அப்புறம் ஸ்ப்ரிங்க்ளர் கூட அதிக அளவில் நாங்கள் பயன்படுத்துவோம். சொட்டு நீர் பெரிய அளவில் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பார் விட்டு ஒரு வார் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசன கால்வாயிலேயே வந்து ஒரு பார் விட்டு ஒரு வால் கட்டுனால எங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் 80% மகசூல் கிடைச்சிது. அதனால் இனி வரும் காலங்களெலாம் வந்து சொட்டு நீர் பாசனம் இருந்தால் மட்டும்தான் இனி கரும்பு சாக வேண்டிய நிலைமை உருவாகிடுச்சு. 30-40% தண்ணீர் வந்து சொட்டு நீர் பாசனத்தினால் மீதமாகிறது. அதனால் இனி பெருமளவில் நாங்கள் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால்தான் இனி கரும்பு சாகுபடி செய்ய இயலும் என்பது தற்போதைய நிலை. உரம் வந்துங்க இப்போ சொட்டு நீர் பாசனத்துலேயே வந்து உர டேங்கும் நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த ரசாயன உரங்களை வந்து கலக்கி திரவ உரம், இந்த ரசாயன உரங்கள்லாம் கலக்கி வடிப்பான்களையெல்லாம் வைத்து அதை விடுவதனால வந்து உரச்செலவும் பெருமளவு குறைகிறது. அப்புறம் உரத்தை வந்து ஒரே முறையில் இடுவதை விட உரத்தங்கள் வந்து பிரித்து இடுவதால் அந்த உரத்தினுடைய உபயோகிப்பு திறன், பயன்படுத்தும் திறன் அதிகமாகறனால வந்து அதுவும் கூடுதல் மகசூலுக்கு ஒரு காரணமாக உள்ளது.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது இந்த கரும்பு சாகுபடியில் என்னென்ன முறைகள் வேலையை எளிதாக்குறதுக்கும் அதே சமயம் நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கும் விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் எந்த முறைகளை மேற்கொண்டால் கரும்பு சாகுபடியில் நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னு நல்ல நிறைய விவரங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கிறதா இருந்தால் விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமாக உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் 2431505 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.